ஜாகரூகனுஷ்பாணிம் பாணோக்கட்கசமன்விதம் ராமானுஜஸ்பருஷவேதிம் ராத்தாந்தார்த்தப்பிரகாசகம் பாகினேயத்வயயுதம் பாஷ்யகாரபரம் வகம் ரங்கேஷமங்களகரம் தனுர்தாசம் அகம் பஜே. ஜாகரூகனுஷ்பாணிம், ஜாகரூக எப்பொழுதும் விழித்து கொண்டிருப்பவராய், தனுஷ்பாணிம் வில்லை கையில் ஏந்தியவரை கையில் ஏந்தியவராய், பானோ கட்க சமன்விதம் பானோ தனுஷ்பாணின் கையிலே வில்லை ஏந்தியவராய், கட்க சமன்விதம் மற்றொரு கையிலே கத்தியோடும் கூடியவராய், ராமானுஜ ஸ்பருஷவேதிம் உடையவருக்கு ஸ்பருஷவேதியாய் இருப்பவரும். இந்த விஷயத்த ஆச்சாரிய ஹிருதயத்தில் முதல் பிரகரணத்தில் காய அன்ன ஸ்தல சுத்திவண்ணின விருத்தாச்சாரமும் அறிவார்க்கிறே ஜென்ம உத்கருஷ அபகருஷங்கள் தெரிவது அப்படின்னு காண்பிக்கிறார். யாகசப்த வாச்சியமான திருவாராதனத்தில் பிள்ளை உறங்காவெள்ளி தாசர் ஸ்பருஷத்தாலே காயசுத்தி பண்ணின உடையவரும் அப்படின்னு இங்கே மாமுனிகள் வியாக்கியானம். எம்பெருமானார் தாம் தீர்த்தமாடிட்டு எழுந்தருள்றச்சே இவருடைய ஸ்பருஷத்தாலே சுத்திக்காக இவருடைய ஸ்பருஷத்தை அபேட்சித்தார் அப்படின்னு இவருக்கு ஏத்தம். ராத்தாந்தார்த்த பிரகாசகம் சித்தாந்த பொருளை வெளிப்படுத்துகிறார். யாருன்னா சுவாமி பிள்ளை உறங்காவெள்ளிதாசர். தம்முடைய நடத்தையினாலேயே தம்முடைய வாழ்க்கை முறையினாலேயே சித்தாந்தார்த்தங்களை வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்டவராக இருக்கக்கூடியவர் பிள்ளை உறங்காவெள்ளிதாசர். பாகினேய துவயயுதம் இரு மருமக்களை உடையவர். அவர் ரெண்டு பேருமே கூட அவ்வளவு தூரம் ஆச்சாரிய பிரதிபத்தி உடையவர்களாகவும் வேறொரு தெய்வங்களை தொழாமல் பெருமானையே சொல்பவர்களாகவும் இருக்கிறார்கள்னு அவர்களுடைய வைபவத்திலிருந்துலாம் காட்டப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட ஏத்தம் பொருந்திய இரு மருமக்களை உடையவர் யாருன்னா சுவாமி பிள்ளை உறங்காவெள்ளி தாசர். பாஷ்யகார பரமகம் சுவாமி எம்பெருமானாருடைய மடத்தினுடைய பொறுப்பு, அதை நாள்தோறும் நடத்துவதற்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் கவனிப்பவர் யாரு அப்படின்னாக்க சுவாமி பிள்ளை உறங்காவெள்ளி தாசர் தான். ஒரு சச்சிஷ்யனுக்கு லட்சணம் என்ன அப்படின்னா ஆச்சாரியனுடைய காரியங்கள் அனைத்தையும் தான் நடத்துபவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு. இதை வச்சுண்டு தான் அகில பரத்தையும் சமர்ப்பிக்க அது சுமந்து அப்படின்னு சுவாமி எம்பெருமான் சுவாமி நம்மாழ்வாருக்கு சிஷ்யனாக இருந்தான்னு இந்த நடத்தையை வச்சுண்டு கூட காண்பிச்சிருக்கார். இந்த மாதிரி இவர் தாமும் நம்முடைய ஆச்சாரியரான சுவாமி எம்பெருமானாருடைய திருமடத்தினுடைய காரியங்கள் அனைத்தையும் நடத்துவோராக பிள்ளை உறங்காவெள்ளிதாசர் இருந்திருக்கிறார். ரங்கேஷ மங்களகரம் திருவரங்கனுக்கு எப்பொழுதும் மங்களாசாதனம் செய்பவராக இருந்திருக்கிறார். எம்பெருமாள் புறப்பாடு கண்டருள்ள சமயங்கள்லே கையில் அந்த கத்தியோடு எழுந்தருள் வரான். எம்பெருமாள் திருமேனிக்கு ஏதாவது வந்தது அப்படின்னாக்க வந்து இந்த கத்தியால் நான் என்னுடைய இதை முடிச்சுப்பேன் அப்படின்னு அப்படி எப்பொழுதுமே நம்ம நம்பெருமாளுக்கு மங்களங்களை ஆசாசிப்பவராக இருந்திருக்கிறார். அவர் யார் அப்படின்னா தனுர்தாசம் பிள்ளை உறங்காவெள்ளி தாசர் அகம் பஜே அவரை ஆசிரியிக்கிறேன் அப்படின்னு அவருடைய சுவாமியினுடைய தனியன். சுவாமி விஷயமாக வரக்கூடிய சில பாசுரங்களில் இருக்கக்கூடிய ஐதிஹியங்களை விண்ணப்பிக்க வேண்டும் என்பது பெரியவர்களிட்ட கட்டளை. அந்த கட்டளையின் அடியாக சில விஷயங்களை சில பாசுரங்களில் இருக்கக்கூடிய சில ஐதிஹியங்களை இப்போ நம்ம அனுபவிக்கலாம். முதல்ல திருவிருத்தம் 99வது பாசுரம். ஒரு ஒரு பாசுரத்துலேயும் எந்தெந்த பிரதீகம் எந்தெந்த அவயவத்தில் அருளிச்சியல் சந்தையில் இவருடைய விருத்தாந்தம் வருது, ஐதிஹியம் வருது, பாசுரத்தினுடைய மேலெழுந்தவாரியான அர்த்தம் என்ன, எந்த இடத்துல வியாக்கியாதா இவருடைய ஐதிஹியத்தை திருவுள்ளம் பத்தினார், அதனால் இவருக்கு இருக்கக்கூடிய ஏத்தம் என்ன, இவருக்கு இருக்கக்கூடிய எந்த புகழினாலே எந்த விஷயத்தினாலே வியாக்கியாதாதாமும் அந்த ஐதிஹியத்தை காட்டுறார் அப்படின்ற ரீதியில் ஒன்று ரெண்டு பாசுரங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். ஈனச்சொல் ஆயினமாக எரிதிரை வையம் முத்தும் ஏனத்துருவாய் இடந்தபிரான் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மத்தெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லாலில்லை நான் கண்ட நல்லதுவே. இது திருவிருத்தம் 99வது பாசுரம். இதனுடைய அர்த்தம் என்னன்னாக்க ஈனச்சொல்லாயினமாக என்னுடைய சித்தாந்தமானது சிலருக்கு இழி சொல்லாக கூட போகட்டும். எரிதிரை வையம் முத்தும் ஏனத்துருவாய் இடந்தபிரான். எரிதிரை அந்த அலையானது வீசி எரியிறது. அப்படிப்பட்ட பிரளய வெள்ளத்தில் மூழ்கின பூமியை ஏனத்துருவாய் இடந்தபிரான். வராகநாயனாராக தனது கோரை பற்களாகலே குத்தி இழந்தவன் எம்பெருமான். அப்படிப்பட்டவன் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மத்தெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லாலில்லை நான் கண்ட நல்லதுவே. சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் என்ன, மனிதர்கள் என்ன, மத்தெல்லா எவர்க்கும் நாகரர் இன்னும் யார் யார் எந்தெந்த லோகத்தில் இருக்காளோ அவ எல்லாருக்கும் ஞானப்பிரான் அறிவை கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னா வராக நாயனார். அவர் அப்படிப்பட்ட எம்பெருமானை எண்ணி வேற எதுவும் நற்பொருள் நான் அறிந்ததில்லை அப்படின்னு ஆழ்வார் இந்த பாசுரத்தை சாதிக்கிறார். இந்த பாசுரத்தை எந்த இடத்துல பிள்ளை உறங்காவடி தாசருடைய விருத்தாந்தம் வருது அப்படின்னா, ஆழ்வார் தாமோ பகவத்குணத்திலே ஆழங்கால் பட்டவர், ஆழ்ந்தவர், அதனால தான் அவர் திருநாமமே ஆழ்வார். அப்படி இருக்கிறதுனால சம்சாரிகள் என்ன அவர்கிட்ட கேட்குறா, மற்ற பேர் என்ன அவர்கிட்ட கேட்குறாருன்னா, ஆழ்வாரே ஆழ்வீரே நீர் எப்போது தெளிந்திருக்கிறீரோ அப்பொழுது எங்களுக்கு விஷயத்தை நல்ல விஷயத்தை சொல்லும், ஏன்னா நீர் எப்பொழுது குணங்களில் ஆழங்கால் படுவீர்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு கேட்டதாகவும், அதுக்கு ஆழ்வாருடைய பிரதியாக உத்தரமாக இந்த பாசுரமானது இருக்கிறது அப்படின்னு சுவாமி நம்பிள்ள வியாக்கியாதா இதில் காட்டி அருள்கிறார். அப்படி இருக்கிறச்சே ஆழ்வாருக்கு பகவத்குணத்தில் ஈடுபடும் பொழுது தாம் இருந்த நிலை அறிய மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தை காண்பிச்சுண்டு வரார். அதில் தான் பிள்ளை உறங்காவள்ளி தாசரனுடைய விருத்தாந்தம் வருது. சுவாமி கூறத்தாழ்வான் அவருடைய வார்த்தையாகத்தான் இது வருது. ஆழ்வான் தாமும் திருவாய்மொழி நிர்வகிக்க பிக்காள், திருவாய்மொழிக்கு அர்த்தம் சொல்லணும்னு சுவாமி குரத்தாழ்வான் தாமும் முனைந்தால் பிள்ளை உறங்காவில்லிதாசர் அவர் என்ன பண்ணுவார்னாக்க, கண்ணும் கண்ணீருமாய் மிகுந்த பரவசமுடையவராக அத்தை இத்தை பிரசங்கித்து சிதிலராய் கிடப்பர். அத்தை இத்தைனா அத்தைங்கிறது பரத்துவம், இத்தைங்கிறது சௌலபியம். பெருமானத்தில் இருக்கக்கூடிய பரத்துவம் என்ன, அவனுக்கு இருக்கக்கூடிய சௌலபியம் என்ன, இப்படிப்பட்டவன் இப்படி இருக்கானே, இப்படிப்பட்டவன் இப்படி இருக்கானேன்னு தாமும் சொல்லி சிதிலராய் கிடப்பர் உடைந்து போயிடுவரான். அதை கடாட்சித்து கூறத்தாழ்வான் மகாபாஷ்யம் கத்து சதுரஷ்டமாக உன்னை நிர்வகிக்கிற எங்களைப் போல் அன்னிக்கே பகவத்குண பிரசங்கத்திலே சிதிலாம்படி பிறந்த உம்முடைய ஜென்மமுரு ஜென்மமே அப்படின்னு கொண்டாடினதா இந்த விருத்தாந்தம் இருக்கு. சாஸ்திரங்களை அபியசித்து கலைகளும் வேதநூலும் அப்படின்னு ஆரம்பித்து வேதாத்தியனம் பண்ணி அதுக்கு மேலே இதிகாச புராணங்களை அபியாசம் பண்ணி அதுக்கு அங்கமாக இருக்கக்கூடிய மீமாம்சைகளை அதிகரித்து இப்படி மகாபாஷ்யம் வரும். ஆழ்வானுக்கே நடமாடும் பதஞ்சலி அப்படின்னு தான் திருநாமம். ஸ்ரீபாஷ்யத்தில் எத்தனையோ இடங்களில் வியாகரண விஷயங்கள் வரைச்சே ஆழ்வானுடைய ஸ்ரீசுக்திகள் ஸ்தவங்கள்லருந்தான் சுவாமி சிவப்பிரகாஷிகா பட்டரை எடுத்து காமிச்சிருக்கார் பிரயோகம் இப்படி இருக்குது அப்படின்னு. அப்படிப்பட்ட மகாபாஷ்யம் கத்து பாசுரங்களை நிர்வகிக்கிற எங்களைப் போல் அன்னிக்க பகவத்குண பிரசங்கத்திலே பகவத்குணத்தை சொல்லணும்னு ஆரம்பிக்கிறச்சேய சிதிலராம்படி இப்படி உடைந்து போகும்படி இருக்கிறே உம்முடைய ஜென்மம் இப்படி ஒரு ஜென்மம்னு சுவாமி பிள்ளை உறங்காவளிதாசர் கொண்டாடினதாக இருக்குது. எம்பெருமானுடைய குணங்களில் ஆழங்கால் பட்டால் எம்பெருமானுடைய குணம் பிரசங்கமாகும் பொழுதே ஆரம்பிக்கப்படும் பொழுதே அதை செவிப்பட்டவாறே உடைந்து போவர்கள் மகாத்மாக்கள். அதைத்தான் இங்கே காமிச்சிருக்கார். அப்படிப்பட்டவர் தான் சுவாமி பிள்ளை உறங்காவளிதாசர்னு இந்த ஐதிஹியத்தில் விருத்தாந்தத்தை சொல்லப்படுறது. எம்பெருமானுடைய குணங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னாக்க, பிணங்கி அமரர் விதத்தும் குணங்களு கொள்கையிலானே அப்படிங்கிறார் ஆழ்வார். எம்பெருமானுடைய திருக்குணங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னாக்க, ஜுரம் வந்தவா எப்படி பதத்துவாளோ அந்த மாதிரி நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் சுத்தாத்மாக்கள் பிரகிருதி சம்பந்தம் நீங்கப்பட்டவர்கள் அவா புலம்புறானா, நாமுந்தி நான் தான் சொல்லுவேன், நான் தான் சொல்லுவேன், எம்பெருமானுக்கு தான் குணம், எம்பெருமானுக்கு தான் திருக்குணம் அப்படின்னு எம்பெருமானுடைய குணமானது அப்படி பண்ண வைக்கும் அப்படின்னு காட்டுறா. இந்த மாதிரி அவனுடைய கதா பிரசங்கம் அவனுடைய திருக்குணங்களை சொல்லணும்னு ஆரம்பிக்கிறச்சேயே உடைந்து விடுவாரான் தாமும் தாசர். பெருமானுடைய திருக்குணமான நித்தியசூரிகளை மாத்திரமல்ல, நித்தியசூரிகளே அப்படி பண்ண வைக்கும் அப்படின்னாக்க மற்றவாளை பற்றி கேட்கணும். நித்தியசூரிகளாவது எப்பொழுதும் அவனை அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படின்னா, அச்சேதனம் எம்பெருமான் தாமும் திருக்குறள் ஊதும் பொழுது மரங்கள் நின்று மது தாரைகள் பாயும் மான்கணங்கள் மேய்கை மறந்து அப்படின்னு சுவாமி பெரியாழ்வார் தாமும் பெரியாழ்வார் திருமொழியில் நாவல் அம்பெரியதீவினில் வாழும் நங்கைமீர்கள் இதோர் அற்புதம் கேளீர் தூ வளம்புரியுடைய திருமால் தூயவாயில் குழலோசை வழியே அப்படிங்கிற பதியத்தில் அருளி செய்கிறார். அதைத்தாமும் ஆச்சாரிய ஹிருதயக்காரர் கோசல கோகுல சராச்சரம் செய்யும் குணம் ஒன்னிய அற்புதம் என்ன கண்டோம்னு காண்பிச்சிருக்கார். தாமபிரான் தாமும் காட்டுக்கு எழுந்தருளச் செய்யச்சே மரங்கள் முதற்கொண்டு தாமும் வாடிப்போய் அழுதனமா, அவன் திரும்பி எழுந்தருள்றச்சே தான் அவ்வளோ உற்சாகமாக இருந்துதான். அதே மாதிரி தான் கண்ணன் பெருமானுடைய விஷயம் இப்போ பார்த்தோம். இந்த மாதிரி எம்பெருமானுடைய குணமானது அப்படி பண்ண வைக்கும். ஆழ்வாரே ஆழாடி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் ஆழாளும் நெஞ்சொழியும் கண் சுழலும் நீலாழி சோதியாய் ஆதியாய் தொல்குண எம்பாள் கடியும்னு மேல அருளி செய்கிறார். ஆழாழி நீ கிடக்கும் பண்பை எம்பெருமானே, நீ கிடந்தருள்வதை கேட்டாலே கண்ட மாத்திரத்தில் கேட்ட மாத்திரத்திலே காடாலும் நெஞ்சொழியும் கண் சுழலும் நான் உடஞ்சு போயிடுறேன் அப்படிங்கிறார் ஆழ்வார். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் தான் சுவாமி பிள்ளை உறங்காவல்லிதாசர்னு ஆழ்வானுடைய திருவுள்ளம். ஆழ்வான் எப்படிப்பட்டவர் அப்படின்னாக்க வந்து அவரை பற்றியே திருவாய்மொழியை பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறச்சேயே உயர்வரங்கிற அந்த சந்தையை தாண்டி வெளியில் போக முடியல ஆழ்வானால் அப்படி ஈடுபட்டு எம்பெருமானுடைய குணங்களில் ஈடுபட்டவர் ஆழ்வான்னு அப்படின்னு கொண்டாடியிருக்கார். அப்படிப்பட்ட ஆழ்வானே இந்த சுவாமியை கொண்டாடியிருக்காருன்னா இவருடைய ஏத்தம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒன்று ரெண்டு இடங்கள் பார்க்கலாம். வால்மீகிக்கு தாம் உபதேசம் பண்ணுறதுக்காக தன்னுடைய ஆச்சாரியனான பிரம்மாவினுடைய நியமனத்தினாலே நாரதர் வரார். நாரதர் எழுந்தருளிச்சு அவர்கிட்ட கேட்குறார், 16 கேள்விகள் கேட்டிருக்கார் வால்மீகி. இது பிரசித்தம்தான். ராமபிரானுடைய திருக்குணங்கள் 16. அந்த 16 திருக்குணங்களை சொல்லி தான் கேட்டிருக்கார். அந்த 16 திருக்குணங்களை சொல்லி கேட்டவொடனே இவன் யாரு, இப்படியாப்பட்டவன் யாரு அப்படின்னு கேட்டவுடனே முனேர் வக்ஷாமி அகம் புத்வா அப்படின்னு நாரதருடைய பிரஷ்னம் பதில் இருந்திருக்கு. முனேகே, வால்மீகி முனிவரே, அகம் புத்வா, நான் நன்னாக தெளிவை உடையவனாக ஆகி உமக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு நாரதருடைய பதில் இருக்கு. அங்கேதான் நம்ம பூர்வாச்சாரியார் அற்புதமாக காண்பிச்சா அது ஏன் நாரதர் இந்த மாதிரி பிரயோகம் பண்ணும் அப்படின்னா, எம்பெருமானுடைய திருக்குணங்களை செய்யப்பட்டவாறே அவருக்கு ஒரு நிமிஷம் அப்படியே காராளும் நெஞ்சொழியும் ஆயிடுதான். அதனால தான் ஒரு நாழிக தான் சுதாரிச்சுண்டு முனேர் வக்ஷாமி அகம் புத்வா அப்படின்னு பதில் அருளி செய்தார்னு பூர்வாச்சாரியர்கள் அர்த்தம் அருளி செய்வர்கள். அதுக்கு மேல ருத்ரன் நான்மன் திருந்தாயில இந்த பிரசங்கம் வருது. அவன் தானும் தபஸ் பண்ணி கொண்டிருக்க செய்தே பக்கத்தில் இருக்கக்கூடிய உமையானவள் அவள் அவனை தூண்டி கேட்கிறா, நீ யாரை குறித்து தபஸ் செய்கிறீர் அப்படின்னு. யாரை குறிச்சின்னு கேட்ட உடனே எம்பெருமானுடைய ஞாபகம் வந்து அவன் ஒன்றுமே பண்ணாமல் போயிட்டான், ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிட்டானா. அதைத்தான் ஆழ்வார் கேட்கிறார். கேட்டதுக்கே இப்படி இருக்கே, கண்டு வணங்கினார்க்கென்னாங்கொள் காமனுடல் கொண்ட தவத்தார் குமை உணர்த்த பண்டளம்பும் தாராளங்கள் நீள்முடியான் தன்பெயரையை கேட்டிருந்து அங்காரளங்கள் ஆணமையால் ஆய்ந்து அப்படின்னு நான் முன்திருந்த அதில் ஆழ்வார் காண்பித்தருள்கிறார். இது சுவாமி பிள்ளை இவ்ரங்காவல்லி தாசரனுடைய ஏத்தத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு ஐதிஹியம். இன்னொன்று, மாலே மாயப்பெருமானே மாமாயனே என்னென்னு மாலே ஏறி மாலருளாள் மண்ணு குருகுர் சடகோபன் பாலே தமிழர் இசைகாரர் பத்தர் பரவும் ஆயிரத்தின் பாலேபட்ட இவைவத்தும் வல்லாருக்கு இல்லை பறிவதே அப்படின்னு முதல் பத்தில் இருக்கக்கூடியது. இதுலேயும் சுவாமி பிள்ளை உறங்காவல்லிதாசருடைய விருத்தாந்தம் ஐதிஹியம் வருது. மாலே பெரியவனே, மாயப்பெருமானே ஆச்சரிய குணநிதியே, மாமாயனே மகத்தான ஆச்சரிய சேஷ்டிதங்களை உடையவனே என்னென்னு பலவிதமாக திருநாமங்களை சொல்லி மாலே ஏறி உன் மேலே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவன் அப்படியாப்பட்டவன் தானே, நம்ம மேல உள்ள பைத்தியத்தினால தான் அவன் பறக்கிறான், அவன் மேல பைத்தியமாகும்படி நம்மளை மாத்திடுறான். மாலே ஏறி மால் அருளாள் மண்ணு குருகூர் சடகோபன் அப்படி பைத்தியம் பிடித்தவராக ஆய் பிச்சு பிடித்தவராக ஆழ்வார் தாமம் ஆகி அந்த ஆழ் சர்வேஸ்வரனது கிருப்பையினாலே மண்ணு குருகூர் சடகோபன் குருந்த பெற்றவரான குருகாபுரிக்கு நிர்வாககரான ஆழ்வார் அருளி செய்ததானவைகள் எப்படிப்பட்டவைகள் அப்படின்னாக்க, பாலையை தமிழர் பால் போன்று இனிமையான தமிழில் வல்லவர்கள் அப்படியாப்பட்டவர்கள் என்ன, இசைகாரர் இசையறிந்து பாட வல்லவர்கள் என்ன, பண்ணின்பம் வரப்பாடும் பத்தருள்ளார்னு ஆழ்வார்கள் காமிச்சு கொடுக்குறாரு. அந்த மாதிரி இசையறிந்து பாட வல்லவர்கள் பத்தர் பக்தகா அப்படிங்கிற வடசொல் தான் பத்தர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. பக்தர்னா பக்திமான்கள் பக்தியை உடையவர்கள் ஆகிய இவர்கள் எல்லாரும் கொண்டாடும்படி பரவும் ஆயிரத்தின் அப்படியாப்பட்ட 1000 பாட்டில் இருக்கக்கூடியது இந்த 10 பாட்டு. அந்த 10 பாசுரங்களையும் ஓதவல்லவர்களுக்கு யாதொரு துக்கமும் உண்டாகாது அப்படின்னு காண்பிச்சிருக்கிறார். இந்த 10 பாசுரங்களும் எம்பெருமானுடைய சீலகுணத்தை சொல்லக்கூடிய 10 பாசுரங்கள். இதில் பக்தர் அப்படிங்கிற இடத்துக்கு சுவாமி பிள்ளை உறங்காவல்லி தாசர் தான் அப்படின்னு கூறத்தாழ்வான் காண்பித்து கொடுத்ததாக ஒரு ஐதிஹியம் இருக்கிறது. அதனால் பிள்ளை உறங்காவல்லி தாசர் சுவாமி தாமும் எம்பெருமான் மீது மிகுந்த பக்தியை உடையவர் அப்படிங்கிறது தெரிய வர்றது. ஆழ்வான் தாமும் திருநாம நிர்தேசம் பண்ணி பக்தர் என்கிறது பிள்ளை உறங்கா வில்லிதாசரை அப்படின்னு அருளி செய்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய ஏற்றத்தை புரிந்து கொள்ளலாம். சரி, இந்த பக்தியானது எப்படிப்பட்டது அப்படின்னாக்க, சாத்திய பக்தியா சாதன பக்தியா? சாதன பக்தினாக்க என்னன்னாக்க, கர்மயோகம் பண்ணி அதனால் ஞானயோகம் பண்ணி அதனால் ஞானயோகம் விளைந்து அந்த ஞானயோகத்தை அனுஷ்டித்து அதனாலே பக்தி யோகம் விளைந்து அந்த பக்தியோகத்தை உபாயமாக வைத்து அதன் மூலம் எம்பெருமானை அடைவது அப்படிங்கிறது சாதன பக்தி. பக்தியை சாதனமாக வச்சுக்கிறது. இது எப்படி விளைகிறது, எப்படி விளைகிறது, இதனுடைய காரிய கிரமங்கள் என்ன, எப்படி இதை எம்பெருமான் அந்த பக்தியினாலே பிரசன்னானவன் எம்பெருமானானவன் காரியம் செய்கிறான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பெரிய சூர்ணிக ஆச்சாரிய ஹயத்தில் காண்பிச்சிருக்கிறார். ஜென்மாந்த சகசிரணத்தவங்களாலே கியாத குலங்களிலே பிறந்து தெரித்து எழுதி வாசித்து தத்வஜ்ஞலாய் அப்படின்னு இருக்கக்கூடிய பெரிய சூர்ணிக. அப்படியாப்பட்ட பக்தியையா உடையவரா சுவாமி பிள்ளை உறங்கா வில்லிதாசர்னா, அந்த பக்தியை பற்றி இங்கே விவக்ஷிதம் அண்ணு. சாத்திய பக்தி என்று பெரியவர்கள் நிர்வகிப்பவர்கள் சுயம் பிரயோஜனமான பக்தி, இதுவே பிரயோஜனம். இதை காட்டி வேற ஒன்று எம்பெருமான்ட்டு யாசிக்கிறதுங்கிறது கிடையவே கிடையாது. இந்த பக்தியின் காரியமாக தமக்கு மோட்சம் விளையிறது அப்படின்றதோ இந்த பக்தியை உபாயமாக கொள்வதோ கிடையவே கிடையாது. ஏன்னா நம்முடைய ஆச்சாரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்னால், ஆக்கிஞ்சன்யம் உடையவர்கள், அனன்யகதித்துவம் உடையவர்கள். எல்லாம் சீவஜன பூஷணத்தை காண்பித்திருக்கிறார்கள். பிராபகாந்தர பரித்தியாகத்துக்கு அஜ்ஞான சக்திகள்னு சொரூப விருத்தமே பிரதான ஹேது அப்படின்னு. பிராபகாந்தர பரித்தியாகத்துக்கு மற்ற உபாயங்களை விடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, அஜ்ஞான அசக்திகள்னு. ஞானம் இல்லாமையோ சக்தி இல்லாமையோ அண்ணு. ஏன்னா நம்ம விஷயத்தில் வேணால் ஞான சக்தி இல்லைன்னு சொல்லலாம். சுவாமி எம்பெருமானார், சுவாமி நம்மாழ்வார் போன்ற மகா ஞானிகள், அவர்களுக்கு ஞானமோ சக்தியோ கிடையாது அப்படின்றது கிடையாது. ஸ்வரூப விருத்தமே பிரதான ஹேது. இந்த உபாயாந்தரங்கள் எப்படிப்பட்டவைகள் என்னால், ஸ்வரூப விருத்தமுடையவைகள், அதனாலே அவற்றில் கை வைக்கவே கிடையாது அப்படின்னு காண்பித்தருள்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். இந்த பக்தியை தான் ஸ்வீகிருத சித்த சாதன இத்தை சாத்தியமாக இறக்க பிராப்திக்கு முன்னே சித்திக்கும் அப்படின்னு ஆச்சாரிய விவேகாரர் தாமும் காண்பித்தருள்கிறார். எம்பெருமான் சித்தோபாய நிஷ்டர்கள், எம்பெருமானே உபாயம் உபயம் என்று தெளிந்த அறிவை உடையவர்கள், எம்பெருமானுக்காகவே என்று இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் கைங்கரியத்திற்காக இந்த பக்தியை பிராப்திக்கு முன்னே அது தன்னுடைய எம்பெருமானுடைய கிருப்பையினாலே சித்தித்துவிடும், கர்மஜானம் அடியாக வருவதில்லை அப்படின்ற விஷயத்தை காண்பிக்கிறார். இந்த பக்திங்கிறது சுயம் பிரயோஜனமான பக்தி, இதை பிரார்த்திக்க வேணுங்கிறத சுவாமி ஆழ வந்தாரோ. அவபோதிதவாணி மாம் யதா மயி நித்யாம் பவதி யதாம் ஸ்வயம் கிருபையை ததன்ய போக்யதாம் பகவன் பக்திமபி பிரயச்சமே அப்படின்னு ஸ்தோத்திரத்தனம் 54வது ஸ்தோத்திரம், அதில் தாமும் பிரார்த்தித்தருகிறார். பகவன் எம்பெருமானே மயி என்னிடத்தில் நித்தியம் என்னும் இருக்கும் இமாம் பவதீயதாம் இந்த சேஷத்துவத்தை யதா எப்படி அவபோதிதவான் அறிவித்தாயோ. கீழே ஆத்மசமர்ப்பணம் பண்ண பார்த்தார் சுவாமி ஆழ வந்தார், அதிலிருந்து கை வாங்கிட்டார். ஏன்னா ஆத்மாங்கிறதே எம்பெருமானுடைய சொத்து அப்படின்னு அதைத்தான் இங்கே திருவுளத்தை வச்சு காண்பிக்கிறார். எப்படி அறிவித்தாயோ அப்படி ஸ்வயம் கிருபையா கிருபையினாலேயே ஏதது அனன்ய போக்யதாம் இதை தவிர வேறொன்னில் இனிமையை உடையதல்லாததான பக்திமபி பக்தியையும் மே பிரயச்ச அடியேனுக்கு கொடுத்தருள்வாய் அப்படின்னு காண்பித்தருள்கிறார். இங்கே ஸ்தானத்ரயோதித பரபக்தி அப்படின்னுங்கிற விஷயத்தை சுவாமி விரிவாச்சான் உள்ளதாமல் காண்பித்தருள்கிறார். இந்த ஸ்தானத்ரயம்னா மூணு இடங்கள், இந்த மூணு இடங்களில் சொல்லப்பட்ட பக்தியை தான் சுவாமி எம்பெருமானார் சரணாகதி பக்தியத்தில் எடுத்து ஆழ்கிறார். அந்த விஷய அங்கே சுவாமி சுதப்பிரகாஷிகா பட்டர் காண்பித்தருள் விஷயம் என்ன அப்படின்னாக்க, உபாசகனுக்கு இந்த பக்தியானது உபாயமாயிருந்தாலும் சரணாகதனுக்கு எம்பெருமானே எல்லாம் அப்படின்னு இருக்கக்கூடியவனுக்கு இது உபாய கோட்டியில் அன்வையாது, இதுவே உபேயமாக இருக்கும், அதாவது ஸ்வயம் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு விஷயத்தையும் காண்பித்தொள்கிறார். இந்த மூணு ஸ்லோகங்கள் என்ன சுவாமி பகவத்கீதையில் இருக்கக்கூடியது, அதனுடைய சுருக்கமான அர்த்தத்தை மாத்திரம் பார்க்கலாம். சாத்திய பக்தி என்ன அப்படிங்கிறது முதல்ல 8:22 பகவத்கீதை, புருஷஸ்ய பரப்பார்த்த பக்தியா லப்யஸ்தனன்யா எஸ்இ எஸ்ய அந்தரஸ்தானி பூதானி தேன சர்வம் இதம் தத்தது ததம் அப்படின்னு 8:22 பார்த்த குந்தி புத்திரனே பூதானி எல்லா பொருள்களும் எஸ்ய எந்த பரமபுருஷனுடைய அந்தஸ்தானி உள்ளே இருக்கின்றனவோ ஏன எவனால் சர்வமிதம் அனைத்தும் ததம் வியாபிக்கப்பட்டுள்ளதோ சப்பரபுருஷது அந்த பரமபுருஷனோ என்னில் அனன்யா பக்தியா அனன்யா பக்தியா வேறு பயன் கருதாத பக்தியினாலே லப்யா அடையத்தகுந்தவன் அப்படின்னு, பக்தியினாலே வேறு பிரயோஜனம் கிடையாதுங்கிற விஷயத்தை காண்பிச்சிருக்கிறார். பக்தியா தூ அனன்யா சக்கியா அகமேவம் அகமேவம் விததே விததே அர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. 11:54 அனன்யா பக்தியா சுயம் பிரயோஜனமான பக்தியினாலேயே தத்வேன உள்ளபடி அறிவதற்கும் காண்பதற்கும் அடைவதற்கும் சக்கியா, யார்? பரமாத்மா அப்படின்னு 11:54 பகவத்கீதை. 18:54 பிரம்மபூதா பிரசன்னாத்மா நசோசதி ந காங்க்ஷதி சமஸ்சர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம் அப்படின்னு 3. அது என்னன்னா பிரம்மபூத பிரம்மபூதா ஆத்மஸ்வரூபத்தை உள்ளபடி கண்டவன், அதனால் அவன் ஆத்மா ஆத்மாவானும் பரமாத்மாவுக்கு அடிமைப்பட்டது என்பதை உள்ளபடி அறிந்தவன், பிரசன்னாத்மா கலங்காத மனசை உடையவன், ந சோசதி வருந்துவதே கிடையாது, தாகாங்கதி வேறொன்னை அவன் விரும்புவதும் கிடையாது. சர்வபூதேஷு அப்படின்னா எம்பெருமானை ஒழிந்த எல்லா பிராகிருத பொருள்களிலும் மற்ற அனைத்திலும் சமஹா ஒரே மாதிரியான ஒத்திருப்பவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பற்றற்ற தன்மையினாலே ஒத்திருப்பவன், எம்பெருமானை போல வேற ஒன்றிலே பற்று கிடையாது. பராம் மேலான மத்பக்தி அப்படிப்பட்டவன் என் விஷயமான பக்தியை அடைகிறான் அப்படின்னு கண்ணன் எம்பெருமான் தாமும் அருள் செய்கிறான். இந்த 3 இடங்களில் தான் மூணு இடங்களை தான் சரணாகதி கத்தியத்திலையும் சுவாமி எம்பெருமானார் உதாகரித்திருக்கிறார். அதே தான் சுவாமி ஆழ வந்தாலும் திருவுள்ளத்தை பற்றியிருக்கிறார். இதுதான் சாத்திய பக்தி சாதன பக்தி அண்ணே சுயம் பிரயோஜனமான பக்தி. எம்பெருமானையே உபாயமாக பத்தும் பரகத ஸ்வீகார நிஷ்டனுக்கு சுயம் பிரயோஜனமாகவே இவை அமைகின்றன அப்படின்னு சுத பிரகாஷிகாச்சார் சரணாகதி வியாக்கியானத்தில் காண்பிச்சிருக்கிறார். சுவாமி விரைவாச்சான்புள்ள இந்த பக்தியை கைங்கரியத்துக்கு பூர்வபாவி முன்னிலை அப்படிங்கிற விஷயத்தை காண்பிச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட சாத்திய பக்தியை உடையவர், ஏன்னா அதனால தான் அவருக்கு எம்பெருமானுடைய திருக்குணங்கள் செவிப்பட்டவாறே உடஞ்சு போகிறார் அப்படின்னு கீழே பார்த்தோம். ஆஹ்லாத சீத நேத்ராம்புகு புலகீகிருத காத்திரவான் சதா பரகுணாவிஷ்டோ திருஷ்டவியா சர்வதேகிபிகி அப்படின்னு ஸ்ரீ விஷ்ணு தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். ஆஹ்லாத சீத நேத்ராம்புகு பகவத் அனுபவத்தாலே உண்டான குளிர்ந்த கண்ணீரை உடையவன், துக்கத்தினால வரக்கூடிய கண்ணீர் தான் சுடும், ஆனந்தத்தினால வரக்கூடிய கண்ணீர் வந்து குளிர்ந்து தான் இருக்கும். மயிர்கூச்சல் என்ற சரீரத்தை உடையவன், ஏன்னா எப்பயும் எம்பெருமான் அனுபவிச்சுட்டுதான், பரமாத்மாவின் குணங்களால் எப்பொழுது ஆவேசமடைந்தவனாக இருக்கிறான். அதனால தான் அத்தை இத்தை அனுசந்தித்து சிதிலராய் கிடப்பர்ன்னு அவர் கீழே வந்தது. அப்படிப்பட்ட ஞானி அவன் சர்வேஸ்வரனுக்கும் பிரியம், என்னதுன்னத ஹாவியிலே அறிவார் ஆத்மா என்று அவன் மதம் தோணுங்கிற ஆச்சாரிய இதயக்காரர். இப்படிப்பட்ட ஞானி தான் எனக்கு ஆத்மா அப்படிங்கிறான் எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான். அது மாத்திரம் அண்ணு சர்வதேகிபிகி திருஷ்டவியா, எல்லாராலும் பார்க்க தகுந்தவன் இந்த ஞானி. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மகாத்மா தான் சுவாமி பிள்ளை முருங்காவெள்ளிதாசர். அவர் விஷயமான சில ஐதிஹியங்களை பெரியவர்கள் நியமனத்தினாலே அனுபவித்தோம். குற்றம் கடைந்து நற்றங்கொள்ள வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் திருடிலேசரணம், எம்பெருமானா திருடிலேசரணம், பிள்ளை உறங்காவிள்ளி தாசர் திருடிலேசரணம், ஜீர் திருடிலேசரணம், தாசர்.